السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. أنبكم مذبكم ولياء الله من الذي يعرفه الله سبحانه وتعالى تلد أرول مري قرآن لي سورة البقرة إن رأتي آيات لي فين ورماري كل برسران كتب عليكم القتال وهو كره لكم يتم செய்வது உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. யுத்தம் செய்வது உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் உங்கள் மீது அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு காரியத்தை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நலவாக இருக்கும். அதே போன்று இன்னும் சில போது சில காரியங்களை நீங்கள் விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும், தீமையாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹுதான் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள் என்பதாக அந்த வசனம் குறிப்பிடுகிறது. அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஸ்லிம் சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை, ஜிஹாது செய்வதை கடமையாக்கியிருக்கிறார். இஸ்லாத்தை விட்டும் எதிரிகளுடைய தீமையை அகற்றுவதற்காக, முஸ்லிம் நாடுகளை விட்டும் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை, அவருடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எதிரிகளுடன் போராடுவது மார்க்கத்தின் ஒரு கடமை. ஆனால் அதிலே உள்ள சிரமத்தின் காரணமாக, எதிரிகளை எதிர்த்து போராட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால், பலருக்கு அந்த போர் செய்வது, அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வது என்பது வெறுப்பாக இருக்கும் என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. ஆனால் அப்படி நமக்கு வெறுப்பாக இருந்தாலும் அதிலே நனவு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். அடுத்ததாக சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அதற்கு மாற்றமாக இன்னும் சில விடயங்களை நீங்கள் விரும்புவீர்கள், ஆனால் அதிலே உங்களுக்கு தீமை இருக்கும். இது ஜிஹாதுக்கு மாத்திரமல்ல, என்னொரு விடயமாக இருந்தாலும் நாம் எதனை விரும்பக்கூடிய அனைத்து காரியங்களும், நாம் விரும்பக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சில வேளை அந்த காரியத்திலே நமக்கு தீமை இருக்கலாம். நாம் நன்மை என்று நினைத்தவற்றிலே நமக்கு தீமை மறைந்திருக்கலாம் என்பதை அல் குர்ஆன் மிக திட்ட தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், நாம் யாருமே மறைவானவற்றை அறியக்கூடிய ஆற்றலை பெறவில்லை. அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அந்த மறைவானவற்றை அறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனக்கு மாத்திரம் சொந்தமாக்கிக் கொண்ட அந்த அறிவு நமக்கு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆன் அதனை பற்றி சொல்லும் பொழுது, வானங்களிலும் பூமியிலும் இருப்பவர்களில், வானங்களிலும் பூமியிலும் இருப்பவர்களில் மறைவானவற்றை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்பதாக திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு இன்று நிகழ்காலத்திலே மறைவாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். ஒரு மரத்திலே இருந்து ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அதனை அல்லாஹ் அறிகிறான். ஆழ் கடலிலே என்ன நடக்கிறது என்பதையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். வானங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நம்மால் பார்க்க முடியாத, நம்மால் புரிய முடியாதவற்றை அல்லாஹ் புரிந்து அறிந்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமின்றி எதிர்காலத்திலே என்ன நடக்கும் என்ற மறைவான அறிவும் அவரிடத்திலே இருக்கிறது. அதனை எந்த அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நபியும் அறிய முடியாது, ஒரு மலக்கினாலும் அறிந்து கொள்ள முடியாது, உலகத்தில் எந்த ஒரு படைப்பினாலும் அவற்றை அறிந்து கொள்ள முடியாது. வாய்ந்தஹு மஃபாதிஹுல் கைப், ஒரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குறிப்பிடுகிறான், மறைவானவற்றின் திறவுகோள்கள் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் இருக்கிறது, அவனை தவிர வேறு யாரும் அவற்றை அறிய முடியாது. தரையிலே கடலிலே என்ன இருக்கிறது, மரத்திலே இருந்து உதிரக்கூடிய இலைகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அறிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமின்றி பூமியினுடைய ஆழத்திலே இருளிலே இருக்கக்கூடிய விதைகளை பற்றியும் அல்லாஹ் அறிந்திருக்கிறார். அது மாத்திரமன்றி ஈரத்தன்மையான காய்ந்த அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய தெளிவான லவ்ஹுல் மஹ்ஃபூஸுடைய ஏட்டிலே பதிந்து வைத்திருக்கிறார். அறிந்து பதிந்து வைத்திருக்கிறார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நமது எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இவைகளெல்லாம் நாம் மனம் செய்து வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் அதன்படி நாம் செயற்படுவதுதான் சிக்கலான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதன் இப்பொழுது தன்னை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஒரு பலவீனமானவன், நமக்கு ஒரு சிறு அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னால் நமது அறிவு ஒரு சிறு அளவுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் சொல்கிறான், யுரீதுல்லாஹு அய்யுஹஃபிஃப அன்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களுக்கு இலகுவை, உங்களுக்கு தளர்வை நாடுகின்றான். இலகுவாக்குவதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாடுகின்றான். அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, சட்டதிட்டங்களை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே சில வேளை அது நமக்கு சிரமம் போன்று தோன்றும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இல்லை, அது உங்களுக்கு இலகுபடுத்துவதற்காகத்தான் நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம், ஆனால் நாம் தலைகீழாக புரிந்து கொள்கிறோம். காரணம் என்ன? வஹுலிகல் இன்சானு தாயிஃபா, மனிதன் என்பவன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு சில விடயங்களைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையிலே தான் நாம் முழு உலகத்தையும் கற்பனை பண்ணுவோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்டவன் அல்ல, அவனுடைய அறிவு எல்லை இல்லாதது. அந்த எல்லை இல்லாத அறிவுக்கு முன்னால் நமது ஒரு சிறு அறிவை வைத்துக் கொண்டு நாம் ஒவ்வொரு விடயங்களையும் அளவீடு செய்வது என்பது மிக தவறானதாகும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது. மனிதனை பொறுத்தவரையிலே அவனுடைய செயற்பாடுகளிலும் அவன் பலவீனமானவன், அவனுடைய புரிதலிலும் அந்த மனிதன் பலவீனமானவன். நெருக்கமாக உள்ள ஒன்றை தூரமாக இருப்பதாக மனிதன் நினைப்பான், தூரமாக உள்ள ஒன்றை அருகிலே இருப்பதாக இந்த மனிதன் எடை போடுவான். தனக்கு தீங்களிப்பதை அவன் பயனளிப்பதாகவும், பயனளிப்பதை தீங்கு விளைவிப்பதாகவும் புரிந்து கொள்வான். மனிதனுடைய செயல்களின் மூலமாக என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை கூட இந்த மனிதனால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு பலவீனமானதாக மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான். எனவே மனிதர்களாகிய நமக்கு மறைவானவற்றையோ எதிர்காலத்தையோ அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சரியில்லை. நேற்று கடந்து சென்று விட்ட ஒரு நாளை நம்மால் மீட்டி எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நமது பலவீனம் இருந்து கொண்டிருக்கிறது. நமது வாழ்க்கை முழுக்க சிறுபராயம், வாலிபம், வயோதிபம், எல்லா காலத்திலும் நாம் பலவீனமானவர்கள்தான். எல்லா காலத்திலுமே நாம் பலவீனமானவர்கள்தான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் அதனை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தான் உங்களை பலவீனத்திலே இருந்து படைத்தார், ஒன்றும் இல்லாமல் இருந்து இந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா படைத்தார். அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களுக்கு ஒரு ஆற்றலை, சக்தியை தருகிறார். பின்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், அந்த ஆற்றல் சக்திக்கு பின்னால், பலத்துக்கு பின்னால் மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களுக்கு பலவீனத்தையும் வயோதிபத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏற்படுத்துகிறார் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக கூறுகிறது. எனவே யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் நாடியதை அவன் படைப்பான். வஹுவல் அலீமுல் கதீர், அவன் அறிந்தவனாகவும் மிகவும் அறிந்தவனாகவும் ஆற்றல் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நமக்கு என்ன முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லது எதிர்காலத்திலே என்ன முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் மேற்கூறிய அந்த வசனத்திலே, வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் தான் அறிந்திருக்கிறான், உங்களால் அறிய முடியாது என்று குறிப்பிடுகிறான். எனவே இந்த அடிப்படையிலே நமது அறிவு வரையறைக்குட்பட்டது, அல்லாஹ்வுடைய அறிவு வரையறை இல்லாதது, எல்லை இல்லாதது என்று நாம் புரிந்து கொண்டால், அல்லாஹ் மிகவும் அறிந்தவன், அவன் மிகவும் ஆற்றலுடையவன், நாம் மிகவும் பலவீனமானவன் என்று நாம் புரிந்து கொண்டால், நமது கடமை என்ன? அல்லாஹ் ஒரு விடயத்தை நம்புமாறு சொன்னால் நாம் நம்ப வேண்டும். ஒரு விடயத்தை எடுத்து நடக்குமாறு சொன்னால் நாம் எடுத்து நடக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் எதிர்பேச்சு பேசிக் கொண்டிருக்க கூடாது. நாம் அப்படி அதனை செய்தால் இப்படி நடக்குமே, இப்படி செய்யாவிட்டால் அப்படி நடக்குமே என்று நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னால் எதிர் பேச்சு பேசிக் கொண்டிருக்க கூடாது என்பதைத்தான் இதிலிருந்து நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்வதை நான் செய்தால் அதிலே எனக்கு நலவு இருக்கிறது என்று அல்லாஹ்வின் மீது தவக்குல் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் உள்ளவர்களாக, நம்பிக்கை மிக்கவர்களாக, எந்த ஒரு விடயத்தை நாம் செய்தாலும், நாம் விரும்பக்கூடியதை செய்தாலும் விரும்பாததை செய்தாலும் அவைகளிலே அல்லாஹ் நமக்கு நலவைத்தான் வைத்திருக்கிறான் என்ற ஆழமான நம்பிக்கை நமது உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமது சோதனைகளை நமக்கு வெற்றிகளாக மாற்றுவதற்கு சக்தியுடையவன். நாம் சோதனைகள் என்று நினைப்பவற்றுக்கு பின்னால் அல்லாஹ் மிகப்பெரும் வெற்றிகளை, ஆரோக்கியத்தை, ஈடேற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மயத்தி வைத்திருப்பான். ஆனால் நாம் ஆரம்பத்திலே சொல்வதைப் போல நமது குறுகிய அறிவின் காரணமாக, நமது பலவீனத்தின் காரணமாக நாம் அதனை புரிந்து கொள்ள முடியாது. நாம் புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக அதற்கு பின்னால் நலவு இல்லை என்பது அர்த்தம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இதனை மிக தெளிவாக நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம் தான் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையை பொறுத்தவரை வெளிரங்கத்திலே எந்த ஒரு ஈமானுள்ள, ஆழமான ஈமானுள்ள ஒரு மனிதனையும் ஆட்டம் காண செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை தான் இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. ஏன்? அதில் இடப்பட்ட நிபந்தனைகள் முஸ்லிம்களுடைய உரிமைகளுக்கு எந்த விதமான மதிப்பும் கொடுக்காத நிபந்தனைகள், முஸ்லிம்களுடைய உரிமைகளை மதிக்காத உரிமைகள், உடன்படிக்கை. எப்படி? அதில் பல நிபந்தனைகள் உள்ளன. சுருக்கமாக அந்த உடன்படிக்கை எந்த அளவுக்கு வெளிரங்கத்திலே முஸ்லிம்களுக்கு பாதகமாக அமைந்தது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக ஒரு நிபந்தனையை நாம் குறிப்பிடுவதாக இருந்தால், முஸ்லிம்கள் இப்பொழுது மக்காவை நோக்கி உம்ரா செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நிபந்தனை இடப்படுகிறது இந்த உடன்படிக்கையிலே, முஸ்லிம்கள் எதிர்வரும் 10 வருடங்களுக்கு மக்காவுக்குள் காலடி எடுத்து வைக்க முடியாது. எதிர்வரக்கூடிய 10 வருடங்களுக்கு முஸ்லிம்கள் மக்காவினுள் காலடி எடுத்து வைக்க முடியாது. அது மாத்திரமல்ல, உடனடியாக அவர்கள் தமது இஹ்ராமுடைய ஆடைகளை களைந்துவிட்டு திரும்பி சென்று விட வேண்டும். வந்த பயணத்தையாவது முடித்துக் கொண்டு செல்லலாமா என்று கேட்டால், உம்ராவை முடித்துவிட்டு மக்காவிலே பக்கத்திலே வந்திருக்கிறோம், இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உம்ராவை செய்து வைத்து இதற்காக 10 வருடத்துக்கு பின்னால் வரலாமா என்று கேட்டால், அப்படியும் கிடையாது. வந்த பயணத்தை கூட நீங்கள் பூர்த்தி செய்ய முடியாது, மக்காவுக்குள் அடியெடுத்து வைக்க முடியாது, இன்னும் எதிர் வரும் 10 வருடங்களுக்கு மக்காவினுள் நீங்கள் நுழைய முடியாது, முஸ்லிம்கள் நுழைய முடியாது. அது மாத்திரமல்ல, அதைவிட ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால், குறைஷியரிலிருந்து யாராவது இஸ்லாத்தை தழுவி மதீனாவுக்கு வந்தால் அவரை நீங்கள் மரியாதையாக திருப்பி அனுப்பிவிட வேண்டும். மக்காவை நோக்கி உங்களுடன் வைத்துக் கொண்டிருக்க முடியாது, ஆனால் யாராவது மூமின்களில் யாராவது, முஸ்லிம்களில் யாராவது மதம் மாறி மக்காவுக்கு வந்தால் அவர்களை திருப்பி அனுப்ப மாட்டார்கள். காபிர்களில் யாராவது திருந்தி இஸ்லாத்துக்கு வந்து மதீனாவுக்கு வந்தால் அவர்களை திருப்பி காபிர்களிடம் அனுப்பிவிட வேண்டும். ஆனால் முஸ்லிம்களில் யாராவது மதம் மாறி காபிரிடம் வந்து சேர்ந்தால் அவர்களை முஸ்லிம்களிடம் திருப்பி அனுப்பக்கூடாது என்ற மிக அநியாயமான, திட்டத்தெளிவான, அநியாயமான உடன்படிக்கை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டார்கள். எங்களுக்கு தெரியும், ஈமானிலே இந்த சமுதாயத்தில் மிகவும் உயர்ந்த அந்தஸ்திலே உள்ள ஒருவர் தான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களே ஆட்டம் கண்டு விட்டார்கள். இந்த உடன்படிக்கையை பார்த்தவுடன் அவர்கள் கூட ஆட்டம் கண்டு விட்டார்கள். கேட்டார்கள், அலாம நர்த தனியத்த ஃபீ தீனினா, நாம் சத்தியமான மார்க்கத்திலே இருந்து ஏன் இப்படியான கீழ்த்தனமான விட்டுக் கொடுப்புகளை நாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கக்கூடிய அளவு யாரிடத்தில் கேட்கிறார்கள்? ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்திலே அவர்கள் கேட்டார்கள், அவள் அஸ்னா அலல் ஹக், நாம் சத்தியத்திலே இல்லையா? சத்தியத்திலே இருந்தால் ஏன் நாம் இப்படி விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலிலேயும் அவனுடைய அறிவிலும் நம்பிக்கை இருந்தவர்கள். அவர்களுக்கு பின்னால் இந்த சமுதாயத்திலே ஈமானில் உறுதியாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த உடன்படிக்கையை பற்றி ஒரு வாய் திறக்கவில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய அறிவில் அவ்வளவு ஆழமான நம்பிக்கை. எனவேதான் இந்த உடன்படிக்கையினுடைய விளைவுதான் என்ன, மிகப்பெரிய அநியாயமாக வெளிரங்கத்திலே தோன்றினாலும் அதன் விளைவாகத்தான் அடுத்த வருடமே மக்காவினுள் மக்காவை வெற்றி கொண்டு முஸ்லிம்கள் நுழைவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்தினான், இவ்வளவு பெரும் அநியாயக்கார ஒப்பந்தத்தின் மூலமாக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வெளிரங்கத்திலே சில விடயங்கள் நமக்கு பாதகமாக தீமை தருவதாக இருந்தாலும், நமக்கு நஷ்டத்தை கொண்டு வருவது போன்று இருந்தாலும், அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக நாம் அதனை செய்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு பின்னால் நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நூற்றுக்கு நூறு தீமையான என்று ஒன்றையும் இந்த உலகத்திலே படைப்பது கிடையாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்தவற்றில் எதுவுமே முழுமையாக தீமை என்று கிடையாது. சிலரை பொறுத்தவரை அது தீமையாக இருந்தாலும், சிலருக்கு அது தீமையாக இருக்கலாம், ஆனால் அந்த தீமைக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வைத்திருக்கிறான். வெளியங்கத்தோ தோற்றத்திலே அது தீமையாக இருந்தாலும், அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பலவிதமான நன்மைகளை மறைத்து வைத்திருப்பான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு துஆ இருக்கிறது. என்ன துஆ? லப்பைக்க வஸஅதைக், யா அல்லாஹ் நீ அழைத்த அழைப்புக்கு நான் பதிலளித்து விட்டேன். வல் கைரு குல்லுஹு ஃபி யதைக், அனைத்து நலவுகளும் உனது கரத்திலே தான் இருக்கிறது. வஷ்ஷர்ரு லைஸ இலை, தீமை உன்னின் பக்கம் வரமாட்டாள். உன்னை சார்ந்ததல்ல தீமை என்பது, உன்னை சார்ந்ததல்ல என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற துவாவை அடிக்கடி ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வெளிரங்கத்திலே வெளித்தோற்றத்திலே சோதனைகளாக அமையக்கூடிய சில விடயங்கள் எதிர்காலத்திலே நமக்கு பெரும் நலவுகளை ஈட்டித்தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையிலே மேற்கூறிய அந்த குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் நமது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தீமை நடந்துவிட்டால், நமக்கு விருப்பமில்லாத ஒரு விடயம் நடந்துவிட்டால் நமது நிலைமை எப்படி இருக்க வேண்டும்? அதில் ஏதாவது ஒரு நலவு இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு நலவு இருக்கலாம் என்று உள்ளத்திலே இருந்து வர வேண்டும். வெளியிலங்கத்திலே வெறும் வாய்ப்பேச்சிலே இருப்பதன் மூலமாக எந்த பயனும் கிடையாது. உள்ளத்திலே இருந்து இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏதாவது நலவை வைத்திருப்பான். அப்படி அப்படி நாம் நம்பினால்தான் இந்த உலகத்திலே நாம் நிம்மதியாக வாழ முடியும். அப்படி இல்லாத பட்சத்திலே எப்பொழுது பார்த்தாலும் அச்சத்திலும் பதட்டத்திலும் தான் இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான். எனவே அப்படி நாம் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மீது தவக்குல் ஏற்படுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த ஒன்றை நமக்கு முடிவு செய்தாலும் அதனை மன திருப்தியுடன் உள திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புள்ள நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு மூமினாக நாம் மாறிவிடுவோம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். ஆச்சரியம், மூமினுடைய விடயம் ஆச்சரியமானது. மூமினுடைய விடயம் ஆச்சரியமானது, ஆனால் மூமினுக்கு மாத்திரம்தான் இந்த நிலைமை. உலகத்தில் வேறு யாருக்கும் அந்த நிலைமை கிடையாது. எப்படியான மூமின்? நான் மேலே சொன்ன பண்புகளை கொண்ட மூமின், மேலே சொன்ன பண்புகளை கொண்ட மூமின். எந்த ஒரு விடயம் நடந்தாலும் லஅல்லஹு ஹைர், அது ஒரு நலவுக்காக இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய மனிதர். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர். ஒரு மூமினுடைய மூமினுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு அவனுக்கு ஹைர் தான், அது அவனுக்கு நலவுதான் என்பதாக சொன்னார்கள். மூமினை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. என்ன நடந்தாலும் நலவு என்பது மூமினுக்கு மாத்திரம்தான். காரணம் என்ன? அவனுக்கு நன்மை தரக்கூடிய சந்தோஷமான காரியம் ஏதாவது நடந்துவிட்டால் அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருப்பான். எனவே அதன் மூலமாக அவனுக்கு நலவு ஏற்படுகிறது. அதே நேரத்தில் அவனுக்கு தீமை ஏதாவது சோதனை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய அந்த முடிவை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதராக இருப்பார். எனவே அதுவும் அவனுக்கு நலவாக அமைந்து விட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இந்த ஆச்சரியமிக்க மூமினுடைய பண்புகளை கொண்ட மனிதர்களாக வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.